சரியா? இப்ப அந்த காலத்துல அதிகமா கால்நடையா போனாங்க. அதே போல சவுதி அரேபியால இருந்து போறவங்க வாகனத்துல போவாங்க, அந்த இடங்கள்ல போய் இறங்கி பள்ளிவாசல் இருக்கும், அங்க குளிச்சு சுத்தமாகி கொண்டு அவங்க இஹ்ராமுடைய டிரெஸ் மாத்திக்கொண்டு போவாங்க. நாம் செல்வதும் விமானத்தில். அப்ப விமானம் அந்த குறிப்பிட்ட இடத்துல பறக்கிறது இருக்குது, ஒரு 5 நிமிஷம் தான் பறக்கும். இப்ப நமக்கு வந்து கீழே இருந்து அந்த இளம்பிளம்ங்கிற அந்த பகுதி புரியுதா, 92 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பாருங்க, அது சரியா ஜித்தால விமானம் இறங்குறதுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வரும். இப்ப நம்ம விமானத்துல 200-300 பேர் இருப்பாங்க, எல்லாரும் அந்த நேரத்தில் டிரெஸ் கழட்டி மாத்த முடியுமா? முடியாது. அதனால ஒன்று, நம்ம வீட்டிலிருந்து புறப்படும் போது இஹ்ராம் டிரெஸ்ஸோட வந்துடும், அது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப பேர் நான் ஏர்போர்ட்ல கட்டிக்கிறேன், ஸ்ரீலங்காவில் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இஹ்ராமுடைய டிரெஸ்ஸையே மறந்துடுறாங்க. நிறைய பேர் மறந்தாப்புல போர்டிங்கில் வச்சு போட்டுட்டு அங்கே வந்ததுக்கு பிறகு செலவுப்படுறாங்க. அதெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பிராக்டிக்கலாக உள்ள வசதிகளை நீங்க பார்த்துக்கணும். அப்போ வீட்டிலிருந்து நம்ம இஹ்ராமுடைய டிரெஸ்ஸை கட்டிட்டு வந்துடலாம். கட்டிட்டு வந்துட்டதுனால நம்ம வந்து அந்த கட்டுப்பாடு ஹராம், பல விஷயங்கள் நமக்கு ஹராம்னு சொன்னோம்ல, அதெல்லாம் ஹராம் ஆயிடுது. தொப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற விஷயங்கள் எதுவுமே தடுக்கப்பட்டதா இருக்காது. அந்த மீக்காத்து வந்த உடனே நல்ல கவனிங்கம்மா, இது முதல்ல மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம். அந்த மீக்காத்து வந்த உடனே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹுவே உம்ராவை நாடி நான் தல்வியா சொல்கிறேன். அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், இத சொல்லிட்டா உம்ரா ஆரம்பமாயிருச்சு. எப்படி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட தொழுக ஆரம்பமாயிருச்சோ அந்த மாதிரி தான் இது. இப்ப ஆண்கள் என்ன செய்யணும், அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் தைக்கப்படாத 2 ஆடை, கீழே 1 ஆடை மேலே 1 ஆடை அணிஞ்சு தொப்பியெல்லாம் எடுத்துடணும். சரிங்களா? தைக்கப்பட்ட ஆடைகள் எதுவும் இருக்கக்கூடாது, பனியன் ஜட்டி அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்க கூடாது. ஆண்கள் தைக்கப்பட்ட எல்லா ஆடைகளையும் அவங்க ரிமூவ் கலட்டி விடுவார்கள். தைக்கப்படாத 2 வெள்ளை ஆடைகளை மட்டும் அவங்க உடுத்திருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அப்படி ஒரு நிபந்தனை கிடையாது. அவர்கள் வந்து எப்போதும் அணியக்கூடிய ஆடை, அதுக்கு மேல அவங்க போடக்கூடிய ஹிஜாப் பர்தா புர்கா அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? இந்த நீயத்து சொல்றதுக்காக ஒது செஞ்சிருக்கணும். புரியுதா? அதே போல பெண்கள் வந்து அவங்களுடைய ஹயது நிஃபாஸிலிருந்து சுத்தமா இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. தொழுகைக்கும் தவாஃபு செய்யறதுக்கும் தான் ஹயது நிஃபாஸ் இல்லாம இருக்கணும். புரியுதா? ஒது செஞ்ச சுத்தம் இருக்கணும். மற்றபடி இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய நியத்து வைப்பதற்கு ஒது செய்திருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. சரியா? அப்ப அதனால எல்லா நிலையில உள்ளவர்களும், அதாவது பெண்கள்ல தொழுகை உள்ளவர்களும் சரி தொழுகை இல்லாதவர்களும் சரி, கண்டிப்பா மீக்காத்துல இந்த உம்ரா இஹ்ராமுடைய நியத்தை அவங்க சொல்லி ஆகணும். நான் தொழுகை இல்லாம இருக்கேன், நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவங்க வந்து நினைத்துக்கொண்டு அந்த மீக்காத்தை அவங்க கடந்தாங்கன்னா பெரும் பாவத்திற்கு ஆளாகி விடுவார். அவங்க மக்காவுக்கு போனதுக்கு பிறகு ரூம்ல அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, சுத்தமானதுக்கு பிறகு தொழுகை ஆரம்பிச்ச உடனே வந்து தவாஃப் செஞ்சு சைல் செஞ்சு உம்ராவை முடிச்சுப்பாங்க. ஆனா அந்த இஹ்ராமிலேயே தான் அவங்க இருப்பாங்க. அப்ப குளிக்கும் போது நறுமண சோப்புகள் போட்டு குளிக்கக்கூடாது, குளிச்சுக்கலாம், டிரெஸ் மாத்திக்கலாம், ஆனா அந்த நறுமணங்கள் உள்ள விஷயங்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. கணவன் மனைவி இருந்தால் தனியாக தான் இருக்கணும், சேர முடியாது. இந்த சட்டங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இஹ்ராமுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? புரியுதுங்களா? அது ஒரு சில விஷயங்களை இங்க பாருங்க. இஹ்ராமுக்கு முன்னாடி, அப்ப இஹ்ராமுக்கு முன்னாடினா என்ன? இப்ப இன்று இரவு நீங்க வீட்டுக்கு போன உடனேயே, ஏன்னா நம்ம இஹ்ராம காலையில கட்டிட்டு போய் அங்க போய் நியத்து செய்ய போறோம். எங்க மீக்காத்துல அது 5 நிமிஷம் தான். நம்ம இறங்கி பள்ளிவாசல போய் அந்த மாதிரி நேரங்கள் இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடியே நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். நம்முடைய வாரம் வாரம் நம்ம களையக்கூடிய முடிகள், அருவறுப்பான அந்த முடிகள், அதாவது அக்களுடைய முடியும், மர்மஸ்தானத்து முடிகள், இதையெல்லாம் நம்ம நீக்கிக் கொள்ளணும். மீசைகளை கத்தரிச்சு கொள்ளணும். அப்புறம் முடிந்தால் குளித்துக் கொள்வது, ஆண்கள் உடலில் நறுமணம் பூசிக்கொள்வது. ஆனா அந்த நறுமணத்தை வந்து இஹ்ராமுடைய டிரெஸ்ல தரவிடக்கூடாது. ஸ்ப்ரே அத்தரை வந்து இஹ்ராமுடைய டிரெஸ்ல தரவக்கூடாது. நீங்க வீட்டிலேருந்து புறப்படும் போது குளிச்சுட்டு உங்க உடம்பு மேல அத்தர் இருந்தா ஊத்தி உடம்புல தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இஹ்ராமுடைய டிரெஸ் போட்டோம்னா அது மேல படுதுல தப்பு கிடையாது. டிரெஸ் மேல நேரடியா தடவக்கூடாது. அதே போல ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாத்தையும் கழட்டிட்டு, தைக்கப்படாத 2 வெண்மை நிறைய ஆடைகளை. பெண்கள் வந்து பொதுவாக இப்ப சொன்ன மாதிரி எந்த டிரெஸ்ல வேணாலும் இருக்கலாம், அதுக்கு மேல அவங்க ஹிஜாபு போட்டுக்கணும், அது கண்டிப்பா சரிங்களா. அதே போல எஹ்ராமுக்காக தனியா ரெண்டு ரக்காத்து தொழுகணுங்கிற அவசியம் கிடையாது. எஹ்ராமுக்காக தனியா தொழுகை என்பது கிடையாது. நம்ம வந்து லேண்ட்ல நம்ம உம்ராவுக்காக சென்றால் அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல ஏதாவது ஒரு பக்துரிய தொழுகையை தொழுதா அதுக்கு பிறகு நம்ம வந்து நியத்து வைக்கலாம். மற்றபடி இஹ்ராமுக்காக வேண்டி என்று நம்ம அதை குளிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி குளிச்சதுக்கு பிறகு ரெண்டு ரக்காத்து தொழுகணும் என்றால் கிடையாது, அப்படி கிடையாது. அதே போல அந்த மீகாத்துக்கு மேல விமானம் பறக்கும் பொழுது நம்ம சரியான முறையில அந்த நீயத்தை நம்ம சொல்லிடணும், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்து என்ற நீயத்தை சொல்லிடணும். அப்ப இந்த நீயத்தை சொல்லிட்டா நாம் உம்ராவை ஆரம்பித்து விட்டோம் சரியா. அதுக்கு பிறகு நம்ம தல்பியா ஓதணுங்க. அதுக்கு பிறகு நம்ம அதிகமா செய்ய வேண்டியது என்ன? தல்பியா. அந்த தல்பியா பாருங்க, இதை நீங்க ரெண்டாவது மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம். முதல்ல நீயத்து மனப்பாடம் பண்ணிடணும், ரெண்டாவது தல்பியா. அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. அப்ப இந்த தல்பியாவை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம நீயத்தை சொன்னதுல இருந்து அதிகமா இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் சத்தமா சொல்லுவாங்க, பெண்கள் அவங்களுடைய வாய்ப்புள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட்டமா ஒருத்தர் சொல்ல மற்றவங்க பின்னாடி சொல்ல, அப்படி செய்யக்கூடாது, அவங்கவுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து இன்ஃப்ராதி இபாதத். இது தல்பியா என்பது தனிப்பட்ட வணக்கம். அதனால ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தல்பியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வலது பக்கம் அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய வஸ்துக்கள், இடது பக்கம் கேட்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். சில திக்ருகளை சத்தமா சொல்லணும், சில திக்ருகளை அமைதியா சொல்லணும். சத்தமா சொல்ல வேண்டிய திக்ருகள்ல இது ஒன்று, தல்பியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கட்டளை போட்டு போனாங்க, ரசூலே உங்களது தோழர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள், அவர்கள் தல்பியாவை உயர்ந்த உரத்த சப்தத்தில் சொல்ல வேண்டும் என்று. அப்ப சஹாபாக்கள் தல்பியா சொன்னால் சொல்லி சொல்லி தொண்டை காய்ந்து விடும். அவர்கள் மக்கா வந்து சேரும் பொழுது வாயிலிருந்து காற்றுகள் தான் வெளியே வரும், சப்தங்கள் வெளியே வரும். அந்த அளவுக்கு அவங்க தொண்டை காயிற அளவுக்கு வறண்டு போகக்கூடிய அளவுக்கு தல்பியாவை உரக்க சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப தல்பியாவுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். லப்பை அல்லாஹும், அல்லாஹுவே நான் உன்னிடம் ஆஜராகிவிட்டேன், நீ அழைத்தாய் என்னை, நான் வந்து விட்டேன். லப்பை உன்னிடம் வந்து விட்டேன், லப்பை உன்னிடம் வந்து விட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணை யாரும் இல்லை. லப்பை உன்னிடம் வந்து விட்டேன். அப்ப நாலு தடவை இந்த வார்த்தையை சொல்றோம், யாரெல்லாம் நான் உன்னிடத்துல வந்துட்டேன் 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 வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய பாசத்தை பிரியத்தை ஈடுபாட்டை அல்லாவிடம் வந்து விட்டோம் என்ற ஆசையை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக இத்தனை தடவை அல்லாஹ் நம்மை சொல்ல வைக்கிறான். இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழ், உன் நியமத்த அற்கொடை லக்க உனக்கே சொந்தமான, நீ கொடுத்த அற்கொடைகள் எல்லாம் உனக்குரிய அற்கொடை, நீ எங்களுக்கு கொடுத்தாய். நாங்கள் புகழ்வதெல்லாம் உன்னை மட்டும்தான், இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கே சொந்தமானது. லா ஷரீக லக், உனக்கு இணை துணை யாரும் இல்லை. அப்ப இதை நம்ம அதிகமா சொல்லிக் கொண்டே இருக்கணும் சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, உம்ரால நான்கு அமல்கள் இருப்பதாக சொன்னோம். முதலாவது அமல் என்ன? இஹ்ராம். அப்ப இஹ்ராம் என்பது என்ன? நியத். அந்த இஹ்ராமுக்கு முன்னாடி ஆண்கள் வந்து தன்னுடைய தைக்கப்பட்ட ஆடைகளை கழட்டி விட்டு இந்த ரெண்டு டிரெஸ் போட்டுக்கிறோம், இது வந்து இஹ்ராமுடைய ஆடைன்னு சொல்லுவாங்க. அதைதான் கொஞ்சம் சுருக்கி இஹ்ராம் கூட சொல்லுவாங்க. ஆனா வெறும் அந்த டிரெஸ் போட்டுக்கொள்வது இஹ்ராமாக சொல்லுங்க. ஆஹ், புரியுதா? அந்த டிரெஸ் போட்டதுக்கு பிறகு மீகாத்துல வந்து நீயத்து வச்சு தல்பியா சொன்னாதான் இஹ்ராமா ஆகும், புரியுதுங்களா? சரி, அதுக்கு பிறகு நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்போம். இரண்டு கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, மக்கா நகரத்துக்குள்ளார வரைக்கும், மக்கா நகரத்துக்குள்ளார நம்முடைய பஸ் என்ட்ரி ஆகிற வரைக்கும் தல்பியா சொல்றது. அறிஞர்கள்லாம் பல பேர் இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து, நம்ம தவாஃப் ஆரம்பிக்கிற வரைக்கும் தல்பியா, காபத்துல்லாக்குள்ளார போற வரைக்கும் தல்பியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டுல எந்த கருத்தின்படி அமல் செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, இப்போ நம்ம மக்கா வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கு பிறகு ரூமில் தங்க வைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம திரும்ப குளித்து சுத்தமாகிறதா இருந்தாலும் சுத்தமாகிக்கலாம், ஆனால் நறுமணம் பூசக்கிடக்கூடாது. ஷாம்பு சோப்பு போடக்கூடாது. வெறுசாக வெறும் தண்ணி ஊற்றி குளிச்சுக்கொள்ளலாம். எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், அல்லது வேற எஹ்ராமுடைய ட்ரெஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். அங்கிருந்து நம்ம காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யறதுக்காக வருவோம். அதாவது உம்ராவுடைய இரண்டாவது அமலை செய்வதற்காக. புரியுதுங்களா? அது என்ன நேரம், தொழுகையுடைய நேரம் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நம்ம காபத்துல்லாக்குள்ளார போகும் பொழுது நேரா நம்ம அல் ஹஜருல் அஸ்வத், அந்த பச்சை கலர்ல ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க, புரியுதுங்களா? அந்த அல் ஹஜருல் அஸ்வத், அந்த கல்லு நோக்கி, அந்த கல்லை முன்னோக்கியவர்களாக நம்ம போவோம். சரியா? கவனிங்க, ஆண்கள், இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஆண்கள், அவர்கள் என்ன செய்யணும், இஹ்ராமுடைய அந்த துணியை, புரியுதுங்களா, இந்த வலது புஜம் தெரியும்படி வலது புஜத்துக்கு கீழிருந்து எடுத்து இடது புஜத்து மேல வழியா கொண்டு போய் நல்லா சொருவிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் இல்திபான்னு சொல்லுவாங்க. அந்த கீழே அங்க செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த படத்துல தெரியுது பாருங்க, அதை முன்னாடியே அவங்க செய்து கொள்ளணும். சரியா? செய்து கொண்டு அந்த ஹஜரல் அஸ்வதுடைய இடம் அந்த அதுக்கு நேரா வந்த உடனே அங்கிருந்து நம்ம தவாஃப ஆரம்பிக்கணும். இப்ப தவாஃப ஆரம்பிக்கும் போது உம்ராவுடைய தவாஃபை செய்கிறேன் என்று நியத்து இருக்கணும், மனசுலதான் இருக்கணும், வாயில சொல்லக்கூடாது. உம்ராவுடைய தவாஃபை செய்கிறேன்னு சொல்லி, எப்படி நம்ம தல்பியாவ வந்து உம்ரா செய்கிறேன்னு சொல்லி வாயால சொல்லி நியத்து வச்சோம் பாருங்க, இங்க வாயால சொல்லி நியத்து வைக்க கூடாது. இங்க நியத்து எப்படி இருக்க வேண்டும், உம்ராவுடைய தவாஃப செய்கிறேன் என்று மனசில் இருக்கணும். புரியுதா? அதுக்கு பிறகு பாருங்க, வலது கை, இந்த வலது கைய நம்ம ஹஜ்ரல் அஸ்வதை முன்னோக்கி இப்படி காட்டிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அங்க இருக்கு பாருங்க, இருக்கா? பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு கையை விட்டுருணும். ஹஜ்ரல் அஸ்வதை போய் ஒன்னு நேரா முத்தம் போட்டு ஆரம்பிக்கலாம், இல்ல கையால தொட்டுட்டு கையை முத்தம் போட்டுட்டு ஆரம்பிக்கலாம், இல்ல ஏதாவது கையில பொருள் இருந்துச்சு அந்த பொருள்னால ஹஜ்ரல் அஸ்வதை தொட்டுட்டு அந்த பொருளை முத்தம் போட்டு ஆரம்பிக்கலாம். அப்படிலாம் முடியாது, நமக்கு முடியல, ஏன்னா கூட்டமா இருக்குது. நம்ம இஹ்ராமுடைய நேரத்தில் இருக்கும்போது கிட்டக்க போக முடியாது, கூட்டம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இஷாரா சாலை செய்து விட்டு நம்ம ஆரம்பிப்போம். இஷாரா செய்ததற்கு பிறகு முத்தம் போடக்கூடாது. ஒண்ணு நேரா முத்தம் போடலாம், அல்லது கையால தொட்டுட்டு கையை முத்தம் போடலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளால தொட்டுட்டு அந்த பொருளை முத்தம் போடலாம். இஷாரா மட்டும் செய்தோம் என்றால் அதுக்கு பிறகு முத்தம் கிடையாது. சரியா? அதுல இன்னொரு விஷயம் என்ன, முத்தம் என்பது என்ன, உதட்ட வச்சு எடுக்கிறதா முத்தம். நீங்க ஹஜ்ரல் அஸ்வதுல போய் முகத்தை வச்சு முத்தம் போட்டாலும் அந்த உதட்ட அப்படி வச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். சட்டம் வர மாதிரி செய்யக்கூடாது, அது தப்பு. வருது பாருங்க, அந்த சத்தம் ரெண்டு உதட்டை சேர்த்து அழுத்தி அது வந்து பிள்ளைகளை முத்தம் போடும் போது செய்யக்கூடிய செயல், எங்க செய்யக்கூடாது, அங்க செய்யக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம், அங்க நிறைய பேர் இந்த தவறை செய்வாங்க, கையினால இஷாரா செஞ்சதுக்கு இப்படி இப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுவும் செய்யக்கூடாது. அதே போல மூணு தடவை செய்வாங்க, அதுவும் செய்யக்கூடாது. எத்தனை தடவை செய்யணும், ஒரு தடவை. எப்படி அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை கட்டுறீங்க, அப்படித்தானே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பெருநாள் திருவையில தான் ஆறு தடவை செய்யணும். சரியா? ஏழு தடவை, அஞ்சு தடவை. மற்ற துறையில் அல்லாஹ் அக்பர் எத்தனை தடவை தம்பி இருக்கீங்க, ஒரு தடவை அங்க போனீங்கன்னா பாப்பீங்க மக்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அது கணக்கு இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அறியாமை, ஜஹாலத். அவங்க என்ன நினைப்பாங்க, செஞ்சா தப்பா, சொன்னா தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அறியாமை. இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம், அறியாமை. இப்ப நாலரை காய்ச்சி தொழுதும் நம்ம ஆச்சரியம், ஏன் இன்னும் ரெண்டு காய்ச்சி தொழுவ வேண்டித்தானே, ஏசியில உட்காந்துருக்கிற ராகத்தா இருக்கு, இன்னும் ரெண்டு காய்ச்சி தொழுலாம, தொழுதா தப்பா அப்படின்னு கேட்க முடியும். அல்லாஹ் சொல்லாதது செய்யறதும் தப்பு, சொன்னதுக்கு அதிகமா செய்யறதும் அது நஃபில்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருந்தா அதை தனியா தான் செய்யணும். இப்ப லொஹருடைய நாலரை காயத்து ஃபர்து இருக்கு, லொஹருக்கு பின்னாடி ரெண்டு காயத்து சுன்னத்து இருக்கு. நான் ஃபர்தையும் சுன்னத்தையும் சேர்த்து செய்யறேன்னு சொல்லி சலாம் கொடுக்காம ஒரு அஜத்து தொழுவ வச்சாருன்னு வச்சிருக்காங்க, நீங்க என்ன செய்வீங்க, அவரை நாலு ரகாயத்து தொழுகு வச்சுட்டு ரெண்டு ரகாயத்து சுன்னத் அதையும் சேர்த்து சலாம் கொடுக்காம அப்படியே சேர்த்து ஒரே அடியா அடிச்சிருவோம் அடிச்சாருன்னு என்ன செய்வீங்க? இமாம் என்ன செய்வீங்க? தக்பீர் சொல்லி சொல்லி பாப்பீங்க, என்ன உட்காரவே மாட்டேன்னா தக்பீர் சொன்னதுக்கு பிறகு இமாம் கிட்ட சொல்லுவீங்க, அதுக்கு மேலேயும் மாட்டேன்னு சொன்னாருன்னா பொட்டியை வெட்டி கொடுக்கணும் பண்ணித்தான் இல்லையா? அப்ப இதுதான் மார்க்கம், எல்லாத்திலையும் கவனிக்க வேண்டியது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதுக்கு மேல கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து ஒரு துவா இருக்கு பாருங்க. அல்லாஹும்ம ஈமானம் பிக்க வ தஸ்தீகம் பி கிதாபிக்க வ வஃபாஅன் பி அஹ்திக்க வ இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவை மனப்பாடம் பண்றது முஸ்தஹப். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஆரம்பிக்கணும், மற்றது ரெண்டுமே சுன்னத்து. சரியா? குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் எது? அல்லாஹு அக்பர் சொல்லி ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த சனா ஓதுற மாதிரி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட உடனே தொழுகையில் அடிக்க ஓதுறீங்கல்ல, அல்லாஹும்ம பாஇது பைனி அல்லது சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக்கஸ்மிக அந்த மாதிரி உள்ளது, புரிஞ்சுங்களா? இப்ப நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி தொழுகையுடைய உதாரணங்களை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வரேன். சரி, இப்ப ஆண்கள் என்ன செய்யணும்? முதல் மூன்று சுத்துல அவங்க புஜங்களை அப்படி குலுக்கி காலை எட்டுகளை கொஞ்சம் நெருக்கமா வச்சு குதிச்சு குதிச்சு சுத்தி வருவாங்க. காபத்துள்ளாவை பாருங்க, சுத்தி வருவாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் அங்கே இருந்து அப்படி சுத்தி அப்படி வருவாங்க, புரியுதா? ஹஜ்ரல் அஸ்வதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த ஹதீபுக்கு வெளியிலிருந்து அப்படியே சுத்தி இப்படி வந்தா ஒரு சுத்து. இந்த மாதிரி ஏழு சுத்து சுத்தணும். காபத்துள்ளாவை எத்தனை சுத்து சுத்தணும்? ஒரு தவாப் என்பது ஏழு சுற்றுகள் உடையது. இந்த முதல் மூன்று சுற்றுல சுற்றில் மட்டும் ஆண்கள் மட்டும் குதிச்சு குதிச்சு ஓடுவாங்க, புரியுதா? அதுக்கு வேகமா ஓட்டப்பந்தயம் ஓதுற மாதிரி ஓடப்படுது. அந்த மிலிட்டரியில மார்ஷல் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க புஜத்தை அப்படி குதிச்சுக்கிட்டு காலை எட்டி எட்டுகளை நெருக்கமா வைத்துக் கொண்டு போவாங்க. பெண்கள் அமைதியா வருவாங்க. மூன்று சுத்து திரும்ப ஹஜ்ரல் அஸ்வதில் முடிச்ச உடனே அமைதியா நடக்க ஆரம்பிச்சிடும். இது கவனிக்கணும், இதெல்லாம் சுன்னத். இப்ப பாருங்க, ஹஜ்ரல் அஸ்வதில் இருந்து நம்ம தவாஃப ஆரம்பிப்போம். ஹஜ்ரல் அஸ்வதில் தான் தவாஃப முடிப்போம். ஒரு தவாஃபில் ஏழு சுற்றுகள், ஒரு தவாஃபில் ஏழு சுற்றுகள். இந்த ஒவ்வொரு சுற்றிலையும் தனித்தனியான துவாக்கள், குறிப்பிட்ட விசேஷமான பிரார்த்தனைகள் என்பது கிடையாது. நீங்க இந்த அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்ததற்கு பிறகு, இந்த துவாவை ஓதியதற்கு பிறகு நீங்க திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், இஸ்திஃபார் செய்யலாம், சலவாத் ஓதலாம், தக்பீர் ஓதலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாம், என்ன துவாவை வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம், புரியுதா? இந்த சுத்துல இதை கேட்கணும், அடுத்த சுத்துல அதை கேட்கணும், அதுக்கு அடுத்த சுத்துல அதை கேட்கணும் அப்படின்னா கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட துவாவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன இடம்? இங்க பாருங்க, ஹஜ்ரல் அஸ்வத். இங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சு இப்படி வந்தீங்க, அப்படியே ரவுண்ட் வருது, அப்படியே காபத்துள்ளாவுடைய அந்த முதுகுபுறத்துல இருந்து அப்படியே சுத்தி வரீங்க. இந்த இடம் வருது பாருங்க, அந்த இருக்கா, அந்த இடத்துக்கு பேரு அர்ருக்குனுல் யமானி. அந்த இடத்துக்கு பேரு அர்ருக்குனுல் யமானி. அந்த அர்ருக்குனுல் யமானிலிருந்து திரும்ப ஹஜ்ரல் அஸ்வத். இந்த இடத்துல மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் இந்த துவாவை ஓதுவான், அவ்வளவுதான். இதுலையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. அங்க போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கேயும் மக்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருப்பாங்க என்று, அங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருப்பாங்க, புரியுதா? இது தப்பு. இந்த துவாவை தான் கேட்டாங்க, இந்த அளவு தான் கேட்டாங்க, இதையே திரும்ப திரும்ப கேட்கணும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். அர்த்தம் சரிதானே, தப்பு தானே, தப்பு இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. மற்றபடி தவாஃபுடைய மற்ற இடங்கள்ல நீங்க எவ்வளவு வேணாலும் துவாக்களை கேட்டுக்கலாம். திரும்ப ஹஜ்ரல் அஸ்வத் வரீங்க, ஹஜ்ரல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, திரும்ப ஹஜ்ரல் அஸ்வத் வந்துட்டீங்க, வந்த உடனே அல்லாஹு அக்பர், திரும்ப ஹஜ்ரல் அஸ்வத் நோக்கி கையை காட்டணும். அப்ப கையை விட்டுடணும், வலது கையை தாங்க காட்டணும், இடது கையை காட்டக்கூடாதுங்க. ரெண்டு கையும் காட்டப்படுது. புரியுதா? அப்ப மூன்று விஷயங்களை கவனிக்கிறீங்க. ஒன்று, வலது, அதாவது வலது கையை காட்டணும், இடது கையை காட்டக்கூடாது, ரெண்டு கையை காட்டக்கூடாது, காட்டுறதுக்கு பிறகு முத்தம் போடக்கூடாது, கையை கீழே விட்டுருக்கும். புரிஞ்சுங்களா? சரி, திரும்ப ஹஜரல் அஸ்வதுல இருந்து நம்ம ஹஜரல் அஸ்வது வருவோம், ரெண்டு தவாஃப், ரெண்டு சுத்து முடிஞ்சிருக்கும். திரும்ப வருவோம், மூணு சுத்து முடிஞ்சிருக்கும். இந்த மூணு சுத்துல மட்டும் ஆண்கள் குதிச்சு குதிச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் சாதாரணமாக நடப்பார்கள். இப்படியாக ஹஜரல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிச்சு ஏழு சுற்றுகளை நாம் சுற்றிவிட்டால் தவாஃப் முடிஞ்சிருச்சு, ஒரு தவாஃப் முடிஞ்சிருச்சு. ஏழாவது சுற்று முடியும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முடிக்கணும். ஹஜரல் அஸ்வதை நோக்கி தக்பீர் சொல்லிவிட்டுதான் ஏழாவது சுற்றையும் நாம் முடிப்போம். எப்படி தொழுகைய சலாம் சொல்லி முடிக்கிறோம், இங்க வந்து தக்பீர் தான். புரியுதா? அதுக்கு பிறகு இங்க பாருங்க, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மக்காம் இப்ராஹிம், இந்த ஒரு சின்ன டூம் இருக்கு பாருங்க. இந்த டூமுக்குள்ளார இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலா நபியினா வஸல்லம் அவர்கள் நின்ற சின்ன கல் இருக்கு. அந்த கல்லு அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, அதுல இப்ராஹிம் நபியுடைய அந்த பாதத்தின் அடையாளம் இருக்கும், அடிச்சு வரும். அந்த கல்லுக்கு பக்கத்துல ரெண்டு ரக்காத்து தவாஃபுடைய தொழுகையை தொழுகிறேன் நியத்து வைத்துக் கொண்டு சுருக்கமா தொழுகணும். இப்ப நமக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல நின்று தொழுக முடியாது, கொஞ்சம் தள்ளிதான் நம்மளை விடுவாங்க, ஏன்னா தவாஃப் செய்யக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால. அப்ப ரெண்டு ரக்காத்து நம்ம தவாஃபுக்கு பிறகு தொழுக வேண்டும். அந்த தொழுகை தவாஃபுடைய சுன்னத்தான தொழுகை, மனசுல நியத்திருக்கணும். புரியுதா? அந்த தொழுகை அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டவுடனே அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அந்த சூராவையும், இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூராவையும் ஓதணும். புரியுதா? இது தெரியலன்னா வேற ஏதாவது ஆயத்து ஓதலாம், இது தெரிஞ்சா இதை மட்டும்தான் ஓதணும், இதுக்கு மேல அதிகமாகவும் ஓதப்படாது. அந்த மக்காம் இப்ராஹிம் வந்த உடனே, நல்ல கவனிங்க, மக்காம் இப்ராஹிம் வந்த உடனே தவாஃப் செஞ்சுட்டு மக்காம் இப்ராஹிம் வருவோமா இல்லையா, அங்க வந்த உடனே ஒரு ஆயத்து சூரத்துல் பக்கராவுடைய 125வது வசனம், வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, அந்த வசனத்தை ஓதிடணும், அதுக்கப்புறம் தான் தொழுக ஆரம்பிக்கும். வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா என்ற வசனத்தை ஓதிடுவோம், சரியா? அதுக்கு பிறகு நம்ம தொழுகை ஆரம்பிப்போம். தொழுகை எப்படிமா தொழுகணும், ரெண்டு ரக்காத்து சுருக்கமா தொழுகணும். தொழுதுக்கு பிறகு அங்க துவா செஞ்சுட்டு உட்காரப்படுது. தவாஃபுல அதிகமா துவா செய்வீங்க, இந்த தொழுகையை சுருக்கமா தொழுதுட்டு அங்கிருந்து நம்ம சரி செய்ய போயிடணும். அதுக்கு பிறகு நம்ம துவா கேட்கக்கூடாது. எங்க மக்காம இப்ராஹிம்ல ரெண்டு ரக்காத்து தொழுதுக்கு பிறகு அங்க உட்கார்ந்து இருக்க கூடாது, உடனே அந்த இடத்த நம்ம காலி செய்து கொண்டு கிளம்பி புறப்பட்டு விட வேண்டும். சரி, எங்க புறப்படுவோம், முதல்ல போய் ஜம்சம் தண்ணி குடிப்போம், சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணியை பற்றி சொன்னார்கள், ஜம்சம் தண்ணி அது பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து, உலகத்தில் உள்ள தண்ணீர்கள்லேயே சிறந்த தண்ணீர், எந்த நீயத்தில் குடிக்கின்றீர்களோ அந்த நீயத்து உங்களுக்கு நிறைவேறும்னா. அப்ப அவங்கவுங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஜம்சம் தண்ணியை நிரப்பமா குடித்துக் கொண்டு கொஞ்சம் தண்ணி கீழே விழுகாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சொட்டை எடுத்து முகத்திலும் அவர்கள் தடவிக்கொள்வார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். மற்றபடி ஜம்சம் தண்ணியை நின்று கொண்டுதான் குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இஹ்ராமில் இருக்கும்போது நம்ம தலையை மறைக்க முடியாது, புரியுதுங்களா? நின்று கொண்டுதான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இடம் இருந்தா உட்காந்து குடிப்போம், இடம் இல்லைன்னா நின்று கொண்டு குடிக்கலாம், தப்பு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் உடைய தண்ணீரை அவங்க ஹஜ்ஜில் குடிக்கும் பொழுது அவர்கள் நின்றவர்களாகவே குடித்தார்கள். அதுக்கு விளக்கம் சொல்லும் போது, இப்ப உள்ள மாதிரியான இடம் இல்லை, அப்ப அப்ப வந்து மண்ணு சேறு சகதிதான், புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு நின்று கொண்டே குடிச்சிட்டாங்க, அதனால இந்த மாதிரியான நேரங்கள்ல நின்று கொண்டு குடிப்பது தவறு கிடையாது. புரியுதா? உட்காருவதற்கு வசதி இருந்தா உட்கார்ந்து குடிக்கிறது சிறந்தது, அது முறை. சரி, அதுக்கு பிறகு நம்ம அங்கிருந்து சஃபா மர்வா என்ற மலைகளை நோக்கி செல்வோம். எங்கிருந்து ஜம்சம் தண்ணி குடிச்சதுக்கு பிறகு வலது பக்கமா சஃபா மலையை நோக்கி நம்ம போவோம். இப்ப நம்ம எத்தனாவது அமலுக்கு வந்துட்டோம், இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது அமலுக்கு வந்துட்டோம். இஹ்ராம் தவாஃப் முடிஞ்சிச்சு, இப்ப சஈ என்ற அந்த அமல், சஈ என்றால் ஓடுதல், விரைவாக நடந்து செல்லுதல் என்று அர்த்தம். தவாஃப் என்றால் சுற்றுதல் என்று அர்த்தம். இஹ்ராம் என்றால் தடுத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இப்ப பாருங்க, நம்ம காபத்துல்லாவுடைய வாசல் இந்த இருக்குன்னா இந்த பக்கம், காபத்துல்லா பக்கம் முதுகு வச்சு நின்னீங்கன்னா வலது பக்கத்துல சஃபா மலை இருக்கும், புரியுதுங்களா? இந்த ஜம்ஜம் தண்ணி இந்த இடத்துல குடிப்பீங்க, குடிச்சிட்டு அங்கே இருந்து இப்படி வருவீங்க. இப்படி வரும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லா, இந்த மாதிரி தக்பீர் தஹ்லீல் சொல்லிக்கொண்டே வரணும், புரியுதுங்களா? வீண் பேச்சுகள் எங்கேயுமே நம்ம பேசக்கூடாது. சஃபா மலை வந்து நின்ற உடனே, இதுதான் சஃபா மலை, நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுவோம், காபத்துல்லாவை பார்த்து நிக்கணும். காபத்துல்லாவை முன்னோக்கியவர்களாக நின்று கொண்டு கவனிங்க, ஒரு சில திக்ருகளை செய்யணும், புரியுதா? அதுல முதலாவதாக இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, புரியுதுங்களா? இத பாருங்க, முதலாவது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா என்ற இந்த வசனத்தை ஓதிவிட்டு அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டே நானும் சஹியை ஆரம்பிக்கின்றேன், புரியுதா? அல்லாஹ் எப்படி குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளவை, நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் அத்தாட்சிகளில் உள்ளவை. அப்ப அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு மலையை குறிப்பிடும் போது எந்த மலையை முதலில் சொல்லியிருக்கிறான், சஃபா மலை. அதனால சஹியை நாமும் சஃபா மலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு நல்ல கவனிங்க, ரெண்டு திக்ருகளை ஒரு சேர சேர்த்து சொல்ல வேண்டும். அது என்ன திக்ருகள், கீழே கொடுத்திருக்கோம் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜத வஹ்தஹு ونصر عبده وهزم الاحزاب وحده. இந்த திக்ரை சொல்லிவிட்டு கையை தூக்கி கிபிலாவை முன்னோக்கியவர்களாக அல்லாஹ்விடத்தில் நல்ல துவா கேட்கணும், நல்ல துவா கேட்கணும். அதுக்கு பிறகு கையை விட்டுட்டு திரும்ப இந்த திக்ரை ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தஹு. சரியா, திரும்ப கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு திரும்ப இந்த திக்ரை சொல்லணும, இந்த திக்ரை சொன்னதுக்கு பிறகு திரும்ப கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். மொத்தம் எத்தனை முறை ஆகிவிட்டன, மூன்று முறை திக்ரு செஞ்சோம். ஒவ்வொரு தடவை திக்ரு சொன்னதுக்கு பிறகும் துவா கேட்டோம், அதுக்கப்புறம் நீண்ட நேரம் நம்ம துவா கேட்டதுக்கு பிறகு கையை விட்டுட்டு சஹியா. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்களோ அங்க துவா கேட்கணும், எங்க கேட்கலையோ அங்க அமைதியா போயிடும். ஆனா இன்று மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தவறாகவே மாற்றமாகவே செய்வார்கள். ரசூல் சல்லாலிசன துவா கேட்ட இடங்கள்ல நிக்க மாட்டாங்க, துவா கேட்க மாட்டாங்க. எங்க ரசூல் சல்லாலிசன துவா கேட்கலையோ அங்க நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. சஃபா மலை மர்வா மலையில பாருங்க, பெரும்பாலானவர்கள் துவாவே கேட்க மாட்டாங்க, வருவாங்க அப்படி ஓடிக்கிட்டு யூட்டர் கிரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழுகைக்கு பிறகு, எந்த தொழுகைக்கு பிறகு, தவாஃபுடைய ரெண்டு தொழுகைக்கு பிறகு தொழுதுட்டு அவசரமா ரசூல் சல்லாலிசன சஃபாவுக்கு வந்துட்டாங்க, தம்சம் தண்ணி குடிக்க போயிட்டு அங்க உட்காந்து துவா கேட்டு இருப்பாங்க. சஃபா மலை மர்வா மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்க சொன்னாங்க, இவங்க துவா கேட்க மாட்டாங்க, அங்க நின்று ரெண்டு ரக்அத் நஃபில் தொழுதுட்டு இருப்பாங்க. எவ்வளவு முரண்பாடு இருப்பார். இபாதத்து செய்வதற்காக வேண்டி வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்காக வந்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப பாருங்க, அப்ப சஃபால இருந்து புறப்படும் பொழுது நம்ம மர்வா நோக்கி போவோம். இப்ப பாருங்க, மேல அப்படி பச்சை கடல்ல லைட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஏறக்குறைய ஒரு 200 மீட்டர் அதிகப்படியா அல்லது 100 மீட்டருக்குள்ளார 100 200 இங்க இருந்து இது வரைக்கும் இங்க பாருங்க பச்சை கடல்ல லைட் போட்டிருப்பாங்க, மொத்தமே வந்து ஒரு 400 மீட்டர் தான், இது அதை விட கம்மியா தான் இருக்கும் அனைமா. அப்ப இந்த லைட் ஆரம்பிச்ச உடனே ஆண்கள் மட்டும் நல்ல வேகமா ஓடணும் அந்த லைட் முடியிற இடம் வரைக்கும், அங்க போனோட ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து சேர்ந்த உடனே அவங்களோட சேர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த சஹியில தனியான திக்ருகள் துவாக்கள் எதுவுமே கிடையாது, இஸ்திஃபார் செய்யலாம், திக்ரு செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம இஹ்ராமுடைய டிரெஸ்ஸை மாத்தணும். எங்க மாத்தணும்? தவாஃப் செய்யும்போது வலது பட்சம் தெரியும்படி மாத்தணும்ல. தொழுகையை ஆரம்பிக்கும் போது திரும்ப அதை மூடிடணும். இந்த புஜத்தை புஜம் தெரியும்படி எப்போதுமே தொழுகக்கூடாது, கம்கட்டு மறைச்சுதான் இருக்கணும். மறைச்சு நீங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில நமக்கு தொழுகையுடைய வக்து வந்துட்டாலும், ஃபர்லான தொழுகையுடைய வக்து வந்துட்டாலும், அப்ப நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது இஹ்ராம சரி செஞ்சுக்கிட்டு தொழுவோம். திரும்ப இஹ்ராம் தவாஃப் செய்யும் பொழுது இஹ்ராம மாற்றிக்கொள்வோம். புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்ப பாருங்க, தவாஃப் செய்யறதுக்கு கண்டிப்பா சுத்தம் இருக்கணும். கவனிங்கம்மா எல்லாரும், தவாஃப் செய்யறதுக்கு அப்ப பெண்கள் வந்து ஹயது நிஃபாஸ் இருந்தும் சுத்தமா இருக்க வேண்டும். தொழுகைக்கு செய்யக்கூடிய ஒதுவும் அவர்கள் செய்திருக்க வேண்டும். சரி, இப்போ தவாஃபுல ஒது போயிருச்சு, போய்விட்டது என்றால் எங்க ஒது போயிருச்சோ அங்க நீங்க நின்று விட்டு ஒது செய்து விட்டு அந்த இடத்துல இருந்து திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க தவாஃபு முடிந்து விட்டது என்றால் அதுக்கு பிறகு ஒது போய்விட்டாலும் தப்பு கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க தம்சம், அதாவது தொழுகைக்கு ஒது தேவை, தொழுது முடிச்சதுக்கு பிறகு நீங்க தம்சம் தண்ணி குடிக்கிறீங்க, அங்க ஒது போயிருச்சு, சரி செய்யறதுக்காக வேண்டி ஒது செய்ய வெளியே போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஒதுவுடைய நிலையில் தான் சரி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, இருந்தா நல்லது, இல்லைன்னா தப்பே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பெண்களுக்கு சுத்தமா இருந்தாங்க, தவாஃப் முடிச்சாங்க, தவாஃப் முடிச்சுட்டு தம்சம் தண்ணி குடிச்சாங்க, தொழுதாங்க, தம்சம் தண்ணி குடிச்சாங்க, அவங்களுக்கு சுத்தம் போயிருச்சு, மாசத்தினுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஆரம்பமாயிருச்சுன்னு சொன்னா தப்பே இல்லை, அவங்க சரி செய்யலாம். சரிக்கு பெண்கள் அவர்கள் தீங்கு அந்த தீட்டிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும் என்பதோ, புரியுதா, ஒது செய்திருக்க வேண்டும் என்பதோ அவசியம் கிடையாது. அது தொழுகைக்கும் தவாஃபுக்கும் தான் அவசியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆண்களுக்கு ஒது போய்விட்டாலும், ஆண்களுக்கு ஒது போய்விட்டாலும் அவர்கள் சரியை செய்யலாம். சரிக்காக வேண்டி வெளியில ஒது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்ப சஃபா மலையிலிருந்து ஆரம்பிச்சு மர்வா போய் சென்றீர்கள் என்றால் ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. சஃபாலிருந்து மர்வா போனா ஒரு சுற்று, தவாஃபுல வந்து ஹஜரல் அஸ்வதில் ஆரம்பிச்சு ஹஜரல் அஸ்வதில் வரைக்கும் வந்தா ஒரு சுற்று. இங்க அப்படி கிடையாது, சஃபாவிலிருந்து ஆரம்பித்து நம்ம மர்வா சென்றாலே ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. மர்வாவில் சென்று நின்று திரும்ப காபாவை கிபிலாவை முன்னோக்கியவர்களாக நின்று கொண்டு இந்த திக்ர திரும்ப செய்யணும். என்ன திக்ர? கடைசியா சொன்ன திக்ர, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்சாப வஹ்தஹு. இதை சொல்லிட்டு நம்ம துவா கேட்கணும், நீண்ட நேரம் கேட்கணும். அப்புறம் கையை கீழே விட்டுட்டு திக்ர சொல்லணும், திரும்ப கையை தூக்கி துவா கேட்கணும், ரொம்ப நேரம் கேட்கணும், கையை விடணும், திக்ர சொல்லணும், திரும்ப துவா கேட்கணும். இந்த மாதிரி மூன்று தடவை திக்ர்களை சொல்லி மூன்று தடவை துவா கேட்கணும். அதுக்கப்புறமா மர்வாலிருந்து நம்ம சஃபா நோக்கி வருவோம். அப்படி வரும்போது அந்த பச்சை விளக்குடைய அடையாளம் வந்த உடனே நம்ம திரும்ப வேகமாக ஓடணும். புரியுதுங்களா? சஃபா வந்து சேர்ந்துருவோம். இப்ப ரெண்டு சுத்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரம் சஃபா டு மர்வா ஒன் ரவுண்ட், ஃப்ரம் மர்வா டு சஃபா செகண்ட் ரவுண்ட். திரும்ப சஃபால வந்து கிபிலாவை காபாவை முன்னோக்கியவர்களாக இதே போல இந்த மூணு திக்ர்களை சொல்லணும். ஒவ்வொரு முறை சொன்னதற்கு பிறகு நம்ம துவா கேட்கணும். மூன்றாவது முறை துவா கேட்டதற்கு பிறகு நம்ம அங்கிருந்து புறப்பட வேண்டும். பச்சை விளக்கு வந்தவுடனே ஆண்கள் ஓடுவாங்க, முடிந்த உடனே ஆண்கள் நின்று விடுவார்கள், பிறகு சாதாரணமாக நடப்பார்கள். மறுவா போய் சேருவோம். தேர்ட் ரவுண்ட் முடிந்தது, திரும்ப மறுவால இந்த மூன்று திக்ர்களை சொல்லணும். ஒவ்வொரு திக்ர்களுக்கு பிறகு துவா கேட்கணும். மூன்றாவது முறை துவா கேட்டதற்கு பிறகு அங்கிருந்து நம்ம புறப்படுவோம், சஃபா வந்து சேருவோம். நான்காவது ரவுண்ட் முடிந்தது. நான்காவது ரவுண்டு சஃபால மலை மேல நின்று கொண்டு மூன்று தடவை திக்ர்களை செய்வோம். ஒவ்வொரு தடவை திக்ர்கள் செய்ததற்கு பிறகு துவா கேட்போம். மூன்றாவது முறை துவா கேட்டதற்கு பிறகு சஃபாவிலிருந்து மர்வா நோக்கி செல்வோம். அந்த பச்சை விளக்குடைய அடையாளத்தில் ஓடுவோம், மர்வா வந்து சேருவோம். எத்தனாவது? ஐந்தாவது ரவுண்டு முடிந்தது. மறுவாளை நின்று கொண்டு மூன்று தடவை திக்ர்களை சொல்வோம். ஒவ்வொரு தடவைக்கு ஒவ்வொரு முறை திக்ர்களை சொன்னதற்கு பிறகும் துவா கேட்போம். மூன்றாவது முறை துவா கேட்டதற்கு பிறகு புறப்பட ஆரம்பிக்கும் சஃபா நோக்கி. இப்போது சஃபா நாம் வந்து சேர்ந்து விட்டால் ஆறாவது ரவுண்டு முடிந்தது. சஃபாவில மூன்று தடவை நம்ம திக்ரு செய்வோம், ஒவ்வொரு தடவை திக்ரு செஞ்சதுக்கு பிறகு துவா கேட்போம், மூன்றாவது முறை திக்ரு செஞ்சதற்கு பிறகு மர்வா நோக்கி செல்வோம், பச்சை விளக்குடைய அடையாளத்தில் ஓடுவோம். மர்வா வந்து சேர்ந்து விட்டால் ஏழாவது ரவுண்டு முடிந்தது. ஏழாவது ரவுண்டு முடியும் பொழுதும் மூன்று தடவை திக்ருகள் செஞ்சு மூன்றாவது தடவை துவா செஞ்சு முடிப்போம். இதோட மூன்று அமல்கள், இஹ்ராமுடைய மூன்று அமல்கள், மீகாத்தில் இஹ்ராம், பிறகு காபாவில் தவாஃப், சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சரி, மூன்று அமல்கள் முடிந்தன. அதற்கு பிறகு முதலாவதாக பெண்கள் அவர்கள் தங்களுடைய அறைகளுக்கு சென்றதுக்கு பிறகு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அந்த இடத்திலேயே செய்யக்கூடாது. சில பேர் செய்யறாங்க இன்றைக்கு வரைக்கும், அது ரொம்ப தப்பான செயல். தங்களுடைய அறைகளுக்கு சென்றதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய ஸ்கார்ஃபை மேலே போட்டிருக்கக்கூடிய துப்பட்டாவை எடுத்துட்டு மொத்தமா முடிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே கடைசியில கொண்டு வந்து விரலுடைய நுனி அளவுக்கு அவர்கள் வெட்டி கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு தான், அதுக்கு மேல வெட்டக்கூடாது. சும்மா இங்க ஒரு முடிய பிடிச்சி இப்படி வெட்டிட்டா நிறைவேறிடுமான்னு கேட்டா நிறைவேறாதுங்க. முடிய மொத்தமா பிடிச்சி அதனுடைய கீழ்ப்பகுதியினுடைய நுனியிலிருந்து ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு வெட்ட வேண்டும். சடைகள் அவர்கள் பின்னி இருந்தால், அவர்கள் சடை பின்னி இருந்தால் ஒவ்வொரு சடையினுடைய நுனியிலிருந்தும் விரலுடைய நுனி அளவுக்கு அவர்கள் எடுக்க வேண்டும். சடை இல்லாம அப்படியே கூந்தலா மொத்தமா போட்டு வைத்திருந்தார்கள் என்றால் மொத்தமா வழிச்சு எடுத்துட்டு வந்து விரலுடைய நுனி அளவுக்கு கடைசியில் எடுத்துடும். ரெண்டு சடை அல்லது மூணு சடை அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த சடையுடைய நுனியிலிருந்து, ரெண்டு சடை போட்டிருந்தா ரெண்டு சடையுடைய நுனியிலிருந்தும் ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு, இந்த அளவுக்கு அவங்க வெட்டணும். புரியுதுங்களா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் பார்பர் ஷாப் அங்க இருக்கும், பக்கத்திலே இருக்கும், அப்படி மேலே ஏறி வெளியே சென்றார் அல்லது நம்ம ரூமுக்கு வர்ற வழியில இருக்கும், அங்க போய் அவங்க முறையா ஒன்று தலையினுடைய முடிகள் எல்லா பக்கத்திலிருந்தும் முழுமையா முடிகளை சமமா குறைக்கணும். ஒன்று இது அனுமதிக்கப்பட்டது. சிறந்தது என்ன? தலைமுடியை ஆண்கள் மொத்தமாக மொட்டை அடித்துக் கொள்வது, முழுமையாக சிரைத்துக் கொள்வது, இது சிறந்தது. இப்ப இது முடிந்து விட்டது என்றால் உம்ரா முடிந்து விட்டது, நான்காவது அமல் முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு நீங்க சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளித்துக் கொள்ளலாம், தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆயிடும். புரியுதா? இந்த நான்கு அமல்களை சேர்ந்ததுதான் இந்த உம்ரா என்பது. இப்ப உங்களுக்கு நம்ம இன்ஷால்லா இந்த உம்ராவுடைய கிதாப் கொடுப்போம். அந்த கிதாப்ல அதாவது இஹ்ராமுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதே போல இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பிறகு எதெல்லாம் தடுக்கப்பட்டது, எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்போம். அதை கொஞ்சம் விவரமா விளக்கமான முறையில் கண்டிப்பா படித்துக் கொள்ளுங்க. புரியுதுங்களா? இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பிறகு தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் குறிப்பா ஆண்கள் வந்து தலையை மறைப்பது, முகத்தை மறைப்பது, கையுறை அணிவது, காலுறை அணிவது, என்னமா இந்த புக்கு உங்களுக்கு கொடுப்போம். அதுல இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் இருக்கும், கண்டிப்பா ஒரு முறை படித்துக் கொள்ளுங்க. நாளைக்கு பயணம் போறோம். ஆமா, இப்ப நம்ம காட்டுனது இதெல்லாம் இதுக்குள்ளார இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, அப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, பள்ளிவாசலுக்கு போகும்போது உள்ள துவா இதுல இருக்கும். புரியுதா? நம்ம காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளார போகும் பொழுது அந்த துவாவை சொல்லி நம்ம போனோம். பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அஊது பில்லாஹி அலஅஸீம் பிவஜ்ஹிஹி அல்கரீம் வஸுல்தானிஹி அல்கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மதிக. அதே போல மஸ்ஜிது நபவி போகும் பொழுது சரி, அதே போல இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிது நபவி போகும் பொழுது அங்க என்ன ஒழுக்கங்கள், அங்க ஜியாரத்துடைய விஷயங்கள் என்ன என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்க போய் நம்ம சொல்லுவோம். இப்ப இதுவரைக்கும் உம்ரா சம்பந்தப்பட்ட உம்ராவுக்கு தேவையான அடிப்படையான சுருக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொண்டோம். அப்ப உம்ரா என்பது காபத்துல்லாஹில் மக்காவில் காபத்துல்லாவில் செய்யக்கூடிய இபாதத்து. அந்த இபாதத்துல நான்கு அடிப்படை அம்சங்கள் இருக்கணும். ஒன்று, மீகாத்துல இஹ்ராம் செய்ய வேண்டும். இஹ்ராம் என்பது ஆண்களுக்கு தைக்கப்படாத ஆடைகளை, இரண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த மீகாத்துல தல்பியா ஓதி நியத்து வைப்பது. பெண்கள் அவர்களுடைய எப்போதும் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் அணிந்தவர்களாகவே அவங்க தல்பியா ஓதி நீயத்து வைப்பாங்க. நீயத்துக்கு என்று தனியான தொழுகையோ ஒதுவோ குளிப்போ அவசியம் கிடையாது. அதே போல பெண்கள் வந்து அவங்களுடைய மாதவிழாயிலிருந்து நிஃபாஸிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. இந்த உம்ரா ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் நீயத்து இல்லாமல் மீகாத்தை கடப்பது ஒரு பெரும்பாவம். புரியுதா? சரி, காப மஸ்ஜித் அதாவது மக்காவுக்கு வந்து வர்ற வரைக்கும் மீகாத்துல ஆரம்பிச்ச தக்பீரை அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒன்று மக்கா வந்தவுடன் நிப்பாட்டலாம், அல்லது காபத்துல்லா பிள்ளர போகும் பொழுது தல்பியாவ நிப்பாட்டி கொள்ளலாம். ஆண்கள் தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய வலது புஜம் தெரியும்படி தவாஃபை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் மூன்று சுத்துல ஆண்கள் கொஞ்சம் எட்டுகளை நெருக்கமா வைத்து ஓடுவாங்க, புரியுதுங்களா? மொத்தம் முதல் தவாஃபு, அதாவது தவாஃப் எப்போதுமே தவாஃப் என்பது ஏழு சுற்றுகளை கொண்டது. அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? ஹஜ்ரல் அஸ்வத் வந்தா ஒரு சுத்து, அந்த மாதிரி ஏழு சுற்றுகள் சுற்றுனா ஒரு தவாஃப், சரிங்களா? தவாஃபுக்கு என்று தனியான துவாக்கள் திக்ர்கள் கிடையாது. எதை வேண்டுமானாலும் நம்ம ஓதலாம், திக்ர்கள் துவாக்கள் குரான் ஓதுறது. ஆனா குறிப்பா ருக்னயமானிலிருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரும் பொழுது ரப்பனா ஆத்தினா துவாவை நம்ம ஓதணும். அதுக்கு பிறகு ஏழாவது சுத்துல அல்லாஹ் அக்பர் சொல்லி நம்ம தவாஃபு முடிச்ச உடனே மக்காம் இப்ராஹிம்ல வந்து வத்தஹிது மி மக்காம் இப்ராஹிம் முசல்லா என்ற வசனத்தை ஓதியதற்கு பிறகு ரெண்டு ரக்காயத்து தொழுவோம். முதல் ரக்காயத்துல குல்யாயுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காயத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டு நம்ம நேரா தண்ணி குடிக்க போயிடணும். ஜம்ஜம் தண்ணியை நல்ல நீயத்தோட குடித்ததுக்கு பிறகு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதியவர்களாக சொல்லுங்க சஃபா மலைக்கு வந்துருவோம். சஃபா மலையில வந்து நின்று கொண்டு இன்ன சஃபா வல் மர்வதமின் ஷாயிரில்லா இந்த வசனத்தை ஓதுவோம். அப்தவ் பிமா பத அல்லாஹ் பிஹி ஓதுவோம். அதுக்கு பிறகு இந்த திக்ரை செய்வோம். இதுக்கு எத்தனை தடவை செய்யணும்? மூணு தடவை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் செஞ்சதுக்கு பிறகு துவா கேட்கணும். மூணாவது தடவை துவா கேட்டு நம்ம புறப்படணும். இதே போல மர்வா மலையிலையும் செய்யணும். திரும்ப சஃபா மலை, திரும்ப மர்வா மலை, திரும்ப சஃபா மலை, திரும்ப மர்வா மலை, திரும்ப சஃபா மலை, திரும்ப மர்வா மலையில முடிக்கும் போது ஏழாவது சுத்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மொட்டை அடிப்போம் அல்லது முடிய வெட்டுவோம். உம்ரா முடிஞ்சிச்சு, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது இதுல சுருக்கமா அடிப்படையான சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. மற்றது பிரயாணம் சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை ஹாஜி சாப் சொல்லுவாங்க. மற்ற சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் இன்ஷால்லாஹ் நீங்க பயணத்துல கேட்டுக்கலாம். இப்ப ஏதாவது அடிப்படையான விளக்கங்கள் கேள்விகள் இருந்தா, இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே உம்ரா செய்தவர்கள் இந்த தடவை அவங்க உம்ராவுக்கு திரும்ப வருகிறார்கள் என்றால் அவங்க பிறர் சார்பா உம்ராவை செய்து கொள்ளலாம். அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்கள்ல அல்லது நண்பர்கள் யாருக்காகவும் அந்த உம்ராவை செய்யறதா இருந்தா அந்த உம்ராவுக்கு பேர் உம்ரா பதிலின்னு சொல்லுவாங்க. அவர்கள் மட்டும் அவங்க மீகாத்துல நியத்து செய்யும் போது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் அன் அபி, அன் வாலிதி, அன் உம்மி, அன் சதீகி, அல்லது அவங்களுடைய பேரை சொல்லி உதாரணமா அன் அப்துல்லா, அன் அப்துல் ரஹ்மான், அந்த மாதிரி நியத்து வச்சுக்கணும். அதாவது யா அல்லாஹ், என்னுடைய தந்தைக்காக நான் உம்ரா செய்கிறேன், தல்பியா ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லி. மற்றபடி அது உம்ரா உங்களுக்கு தான் என்றால் நீங்க அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொன்னா போதுமான. மற்றவங்களுக்காக உம்ரா செய்யக்கூடியவங்க அந்த ஒரு தடவை தல்பியா ஓதும் போது நியத்து வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த நியத்தை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? துணி மாற்றும் போது நம்ம துண்டுகள் அணிந்து கொள்ளலாம், புரியுங்களா? தைக்கப்பட்ட ஆடைகள் எப்போதுமே அணியக்கூடாது. கைலி கட்டிட்டு குளிக்கிறது, மூட்டாத கைலி கட்டிட்டு குளிக்கலாம், புரியுதுங்களா? மூட்டாதுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இணைக்கப்படாது, புரியுதுங்களா? இந்த ஓரம் மூட்டி இருக்கிறது பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிப்போம், விருப்பப்பட்ட துவாக்கு நீங்க கேட்டுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காபாவை முதல்ல பார்க்கும்போது இப்படி துவா கேளுங்க, அப்படி துவா கேளுங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்லித்தரல. அதாவது சகோதரர்களே, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மக்கள் செய்ய ஆரம்பிச்சதுனால எந்த உம்ராவுக்கு முக்கியத்துவம் மதிப்பு கொடுக்கணுமோ அதை விட்டுருவாங்க. இப்ப இங்கிருந்து போகும் பொழுதே தாயிஃபுல போய் செய்யலாமா, ஆயிஷா பள்ளியில போய் செய்யலாமாங்கிற அது மேல கவனம் இருக்காங்களே தவிர, இப்ப செய்யற இபாதத்தை கரெக்டா செய்வோங்கிற எண்ணமே அவங்களுக்கு எடுபட்டு போயிடுது. நம்ம யதார்த்தமா ஒரு பயணத்துக்காக நம்ம தாயிஃபு போனோம், தாயிஃபு பாக்குறதுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம மீகாத்தை விட்டு வெளியே போயிட்டோம், திரும்ப உம்ரா செய்ய விரும்பினா உம்ரா செய்யலாம், புரியுதுங்களா? யாருக்கு வேணாலும் செய்யலாம். ஒரு ஒருத்தர கேளுங்க, அப்படி எதுவும் கிடையாது. எஹ்ராமுடைய டிரெஸ் போடுறதுக்கோ அதை கலட்டுறதுக்கு தனி துவாக்கள் எதுவும் கிடையாது. இப்ப நீங்க ஜமாத்தோட குரூப்போட தவாப் செய்யும் போது நீங்க என்ன தேவையில்லை, சரிங்களா? கவனம் இருந்தா போதுமானது. தனியா நீங்க நஃபிலான தவாஃபுகள் செய்யும் பொழுது இப்ப நாலா மூணா என்ற குழப்பம் உங்களுக்கு வந்து விட்டால் மூன்று என்று அதை ஆக்கிக் கொள்ளணும். அவ்வளவுதான், குறைந்த எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு நீங்க அப்புறம் ரவுண்ட் சுத்த ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சுத்திலையும் நம்ம கையை காட்டணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கை காட்டுறது உங்களுக்கு சுன்னத்து. முதல் தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றது கட்டாயம், அடுத்தடுத்ததுல தக்பீர் சொல்றதெல்லாம் சுன்னத்து. அதே போல அந்த மாதிரி போறது, அப்புறம் கடைசியில பயணத்தினுடைய இறுதியில காபத்துல்லால இருந்து நம்ம திரும்ப வரும் பொழுது நம்ம வந்து காபத்துல்லாவுக்கு முதுகு காட்டாம வரணும். இதெல்லாம் வந்து மக்களா கற்பனை செய்து கொண்ட விஷயங்கள். அப்படி குர்ஆன் மார்க்கத்துல ஹதீஸ்ல சஹாபாக்கள் தாபீன்கள் யாரும் அந்த மாதிரிலாம் செஞ்சதா கிடையாது. அமைதியா போனோம், அடக்கமா போனோம். அல்லாஹ் சொல்றான் பயந்தவர்களாக வாருங்கள்ங்கிறான். அல்லாஹுவை பயந்தவர்களாக எதுகுலுஹா இல்லா ஹாயிஃபின், பயந்தவர்களாகவே அவர்கள் பள்ளிக்குள் வர வேண்டும்.